إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه، وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. طيب، ما قلتش واش الأسبوع اللي فات كنا هضرنا على غسل صلاة يوم الجمعة، ولكن واش هضرنا على السنة نتاع الجمعة؟ واش كملناها ولا لا؟ ديروا لي واحد إلى هضرنا على السنة الصلاة البعدية أو القبلية لصلاة الجمعة. alors on va parler aujourd'hui inshallah. On a fini le grand lavage. On a dit que le plus proche de la vérité, ce n'est pas obligatoire, mais il est recommandé. Que Cheikh Al-Albani rahimahullah, il dit, il est obligatoire le grand lavage le jour de vendredi, mais on a vu l'adillat, etc. Mais bon, le rajih pour moi, je ne sais pas pour vous, qu'est-ce que vous avez tiré comme conclusion de tout ça, comme quoi que ce n'est pas obligatoire, mais qu'il est recommandé. Mais qui peut être obligatoire pour quelqu'un qui a une mauvaise transpiration, ou il vient de travail, pour ne pas, c'est-à-dire s'il a une mauvaise odeur, alors à ce moment-là, il doit se laver et se parfumer. Alors, ici, on va parler donc des surrogatoires le jour du vendredi. On a parlé déjà aussi de Tahiyat al-Masjid, on ne parle pas de Tahiyat al-Masjid, on parle ce qu'on... et chaque prière, on sait bien que chaque prière, il a des prières surrogatoires, avant et après, comme le Dor et l'Asar et tout ça. Et est-ce que le Jumu'ah, il en a aussi? Et dans le Jumu'ah, il y a un droit à la Qadiyya, anna, بعد هضرنا على قضية الغسل يوم الجمعة وجبنا الأقوال وعلى حسب ما ظهر لي بالنسبة لكم ما نعرفش انه اخترته في ديك الأقوال أنه الراجح من الأقوال أنه غسل يوم الجمعة مش واجب، لكن هو مستحب، لكن إذا كانت ما العلة اللي كانت موجودة كما قال عبد الله بن عباس، وهو الرائحة الكريهة أو المسجد صغير والناس فيها الريحة، وكذلك إذا كان الإنسان في العرق وكذلك إلى مثلا الدخان إلى غير ذلك، أنه خصو يغتسل باش ما يأذيش الناس يوم الجمعة، ديك الساعة يصبح واجب الغسل. فاليوم غادي نضروا على قضية سنن نتاع صلاة الجمعة القبلية أو البعدية. عارفين بأنه كل صلاة عندها الركعات اللي كنديروها اللي كنسميوها الرواتب. واش صلاة الجمعة عندها شي راتبة قبل أو بعد؟ غادي ناخذوا الكلام دائما من قضية الكتاب الأجوبة النافعة للشيخ الألباني رحمه الله. Toujours en général dans cette discussion donc de vendredi, on prend toujours, enfin je prends toujours ce qui est rapporté dans la lettre de Cheikh Al-Albani rahimahullah, Al-Ajwiba al-Nafi'ah, an as'ilati lajnat masjid al-Jami'ah. C'était des questions qu'on lui avait posées concernant la grande mosquée donc de Damas, de la Syrie. Et lui, il avait répondu pour éliminer les hérésies de la mosquée, ou surtout le jour de vendredi.
An-Nafi' an Aisha marfou'an bilafz kana yusalli qabla al-jum'a rak'ataini fi ahlihi, fahuwa batil mawdur wa afatuhu ishaq, hada wa huwa al-aswari al-basri, qala ibn Ma'in kadhab yada' al-hadith. On commence par un hadith. Ce hadith dit que Aïcha radiyallahu anha parle du prophète sallallahu alayhi wa sallam, que le prophète sallallahu alayhi wa sallam, il priait le jour de vendredi deux rak'at chez lui, c'est-à-dire avant, qabl al-jumu'ah, c'est-à-dire qu'il fait deux rak'at avant, surrogatoire, avant de prier les deux rak'at de jumu'ah, il les priait chez lui. Cheikh Al-Albani dit, ce hadith il est batil, c'est un mensonge, Maudour, et ce qui est dans la chaîne de transmission, c'est Ishaq, et qui s'appelle l'Aswari al-Basri, Ibn Ma'in. Il dit, c'est un menteur, il fabrique des hadiths. إذا الحديث اللي عندنا هنا الأول اللي بدينا به باش نكملوا نيشان، أنه الحديث اللي كيقول بأنه حديث عائشة رضي الله عنها أن الرسول صلى الله عليه وسلم كان كيصلي ركعتين في الأهل ديالو يعني في الدار ديالو ثم كيخرج عاد كيصلي الجمعة، قال الشيخ الألباني أن هذا الحديث باطل موضوع. عندنا الآن هدرنا على ركعتين نتاع صلاة الجمعة، لكن التنفل on avait parlé ici de deux rak'at surrogatoires concernant la prière de vendredi. Maintenant, on va parler de la prière surrogatoire, mais ça n'a rien à voir avec le vendredi. C'est-à-dire, ce n'est pas des surrogatoires concernant la prière de vendredi, comme on a les rak'at donc de Dhuhr et l'Asr et tout ça. Alors, on va parler donc des prières surrogatoires le jour de vendredi avant la prière et avant le khutbah. عن ابن عباس رضي الله عنه قال كان النبي صلى الله عليه وسلم يركع قبل الجمعة أربعا لا يفصل في شيء منهن. وبيان ici عبد الله بن عباس رضي الله عنه il disait que le prophète صلى الله عليه وسلم priait 4 ركعات avant le جمعة 4 ركعات avant le جمعة لا يفصل في شيء منهن. C'est-à-dire qu'il ne prie pas de rak'at, il fait tahiyya assalamu alaykum, non? Il fait les 4 rak'at continuent jusqu'à la fin, il fait tahiyya, il fait salamu alaykum. Ici, où ce qu'on voit, 4 rak'at, ce n'est pas des surrogatoires de vendredi, de la prière de vendredi. Quand on parle des surrogatoires de prière, non, c'est des prières surrogatoires la journée. On sait bien que dans la journée, on peut prier des prières surrogatoires. Et on a dit que les prières surrogatoires, soit la nuit, soit la journée, c'est 11 rak'at. On va voir ici, donc, le vendredi, c'est quelque chose d'autre. Et dans l'anaya, le hadith d'Abdullah ibn Abbas qui a dit que le Rasoul sallam a dit qu'il y a 4 rak'at, وما كيفصلش بيناتهم يعني كيصلي 4 ركعات بلا ما يخرج من الركعتين حتى في الاخر كيدير التحيه وكيخرج منها. لكن هاد 4 ركعات واش نفهموا منها بان يعني الراتبه نتاع الجمعه؟ لا، ما عندها علاقه، هذه فقط النوافل اللي كنصليو، وعرفنا انه في النهار كنصليو النوافل. الا عندنا دائما وهضرنا في هذا الشيء ان النوافل اللي قد عائشه رضي الله عنها كان في الليل او كان في النهار هما 11 ركعات. هنا عندنا 4 ركعات كيصليهم الرسول صلى الله عليه وسلم قبل الجمعة. إذا ما عندهاش علاقة مع الجمعة، صلاة الجمعة، ماشي الراتبة نتاع الجمعة. وغادي نشوفوا علاش السبب من بعد. دونك بنوت حديث عن نافع قال كان ابن عمر يطيل الصلاة قبل الجمعة ويصلي بعدها ركعتين في بيته. ويحدث أن رسول الله صلى الله عليه وسلم كان يفعل ذلك. صحيح سنن أبي داود. دونس حديث دو نافع سوغ عبد الله بن عمر الحديث ايتي غابوختي با عبد الله بن عمر ك عفوا الحديث ايتي غابوختي دو نافع سوغ عبد الله بن عمر إل دي نافع كعبد الله بن عمر يطيل الصلاة قبل الجمعة qu'Abdullah ibn Omar priait des prières surrogatoires le jour de vendredi et qu'il les allonge, c'est-à-dire qu'il prie beaucoup de rak'at. Et il prie deux rak'at après la prière de vendredi. Alors, avant la prière de vendredi, il prie beaucoup de rak'at. Mais après la prière de vendredi, il prie deux rak'at, mais où il prie les deux rak'at? Il les prie chez lui, à la maison, pas dans la mosquée. Et Abdullah ibn Omar, il dit, comme ça, j'ai vu le prophète, sallallahu alayhi wa sallam, fait. Alors, on voit bien que le hadith, le premier hadith du prophète, c'est 4 rak'at avant. Ici, donc, le hadith d'Abdullah ibn Omar, on n'en a pas. Il dit, il priait, et il a allongé sa prière avant la prière de vendredi. Mais on a 2 rak'at après la prière de vendredi. Dans un autre, Hafwan, on a fait le hadith d'Abdullah ibn Omar, اللي كيهضر عليه نافع انه عبد الله بن عمر رضي الله عنه كان كيطول في الصلاه قبل الصلاه نتاع الجمعه، اي كيصلي صلوات نوافل وكيصلي من بعد الصلاة الجمعة ركعتين، جوج ركعات، ولكن فين كيصليهم؟ كيصليهم في البيت ديالو، وكيقول بأنه الرسول صلى الله عليه وسلم هكذا اللي كان كيدير الرسول صلى الله عليه وسلم. دون زنوت حديث دو أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: من اغتسل ثم أتى الجمعة فصلى ما قدر له ثم أنصت حتى يفرغ من خطبته ثم يصلي معه غفر له ما بينه وبين الجمعة الأخرى وفضل ثلاثة أيام. مسلم. الحديث سي دونك دو أبي هريرة il dit le prophète sallallahu alayhi wa sallam, celui qui se lave le jour de vendredi, il vient à la mosquée pour prier le vendredi, il prie ce que Allah azawajal lui a prescrit, c'est-à-dire il prie autant qu'il veut, ce qu'il peut prier, il le prie, il n'y a pas de limite. Ici on voit bien qu'à ce moment-là, on voit bien qu'on peut prier avant le vendredi, avant la prière de vendredi. Pourquoi? Parce qu'il dit summa ansata. Il écoute la prière et il écoute le khutba. Pas qu'après le khutba, non. Bien en ligne. Fasalla ma quddira lahu. Il a prié ce qu'il peut. Summa ansata. Il a écouté le khutba, jusqu'à l'imam file le khutba. Il prie avec l'imam. Allah Azza wa Jal lui pardonne ses péchés entre le Jumu'ah et l'autre Jumu'ah. Qu'est-ce qu'on tire ici comme conclusion? Fasallah ma quddira lahu. Qu'il prie ce qu'Allah Azza wa Jal lui a prescrit. Et dans un ayat du hadith, Nta Abi Huraira, أن الرسول صلى الله عليه وسلم كيقول إذا الإنسان اغتسل وجاء يوم الجمعة وصلى اللي قدر له الله عز وجل مش حال يصلي فيقاش قبل أنه يسمع الخطبة ينصت الخطبة ويدير يعني يصلي من بعد مع الإمام هنا يفيقاش غيصلي انتبهوا مزيان بعدين نشوفوا هنا يا من بعد نبينوا هذا الشيء أنها الصلاة كتكون قبل الأذان قبل دخول وقت الجمعة غادي نشوفوا من بعد On tire simplement un point très important ici que cette prière qu'on parle quand on dit qu'on l'a prié avant la prière de vendredi et avant le khutba avant le prône on peut comprendre que ce prière ou ces rak'at qu'on fait le jour de vendredi, ce n'est pas après l'adhan. On les fait simplement avant l'adhan, avant l'appel à la prière, avant l'heure de la prière de vendredi. Comme ça on peut comprendre que les surrogatoires, qu'ils s'accrochent, les surrogatoires qu'on fait, ils sont accrochés à la prière elle-même, qu'on appelle les surrogatoires de la prière, qu'on appelle rawatib. Les deux rak'at de dhuhr, avant, après, etc. Ces deux rak'at de dhuhr, on les fait comme? Avant l'heure de dhuhr? Avant l'appel à la prière de dhuhr? Non. On le fait, les prières surrogatoires qui sont accrochées à la prière, on les fait effectivement après l'appel à la prière. Mais dans le vendredi, non. On voit qu'on fait ces prières, ces rak'at, avant l'heure de vendredi, avant l'appel à la prière. C'est pour ça qu'on comprend à ce moment-là que ça n'a rien à voir avec la prière de vendredi. Alors ici, il dit, وهي من أزواج النبي صلى الله عليه وسلم ماتت في ولاية معاوية صلت أربعا قبل خروج الإمام وصلت الجمعة مع الإمام ركعتين Il dit c'est comme ça qu'il faisait le compagnon du prophète صلى الله عليه وسلم Même ils ont vu Safiya bint Huyay, une femme, une épouse, donc des épouses du prophète sallallahu alayhi wa sallam, a prié 4 rak'at قبل خروج الإمام. Soulignez ça, car vous êtes maintenant dans un salon de l'fiqh. Nous ne sommes pas dans le salon de Dardasha et parler et partir. Non. On prend note, prenez un bic comme ça, quand vous discutez avec quelqu'un, vous savez comment répondre. Alors, on parle des surrogatoires, de ces prières surrogatoires. Le jour de vendredi n'ont rien à voir avec la prière de vendredi. Le dalil dans ce hadith. Donc de Safiya bint Huyay. Il dit, le hadith ici, que il a prié 4 rak'at avant la khuruj de l'imam. Regardez bien la précision. Avant la khuruj de l'imam, avant que l'imam apparaît donc dans la prière, c'est-à-dire qu'il rentre dans la salle de prière. Car l'imam, quand il rentre, il passe directement au prône. Il fait même pas tahiyat al-masjid, il monte sur le prône, c'est tout, parce qu'il sort à l'heure de l'appel de la prière. Quand on voit ce hadith, que Safiya bint Huyay, radiyallahu anha, il a prié 4 rak'at qabla la khuruj l'imam, on comprend qabla khuruj l'imam, on comprend qabla l'adhan, avant l'appel à la prière. C'est-à-dire que nous autres, on sait que le jour de vendredi, quand on fait l'appel à la prière, c'est-à-dire l'heure, c'est quand l'imam apparu, quand l'imam rentre dans la salle de la prière. On ne fait pas l'appel avant. Dès que l'imam rentre, après simplement, on fait appel à la prière. C'est comme on peut dire, l'heure de l'appel à la prière, le jour de vendredi, ce n'est pas le muazzin qui le fait. C'est l'imam, celui qui va faire la prière, c'est lui qui désigne l'heure. Car le muazzin ne fait pas l'appel à la prière comme dans les autres prières. Dans les autres prières, le muazzin, quand l'heure elle est arrivée, il fait l'adhan. Et si le jour de vendredi, la différence entre ces autres prières, que le muazzin ne fait pas appel à la prière, il fait simplement l'appel à la prière quand l'imam vient pour faire le khutba. Alors on comprend aussi que ces prières surrogatoires, on les fait le jour de vendredi, avant l'heure de vendredi, avant l'appel à la prière, et on comprend à ce moment-là, c'est des prières surrogatoires, n'ont rien à voir avec la prière de vendredi. Had al-hadith hada, li karouih ibn Sa'd fi tabaqat, bi isnadin sahih ala sharti muslim, Safiya bint Huyay, زوجة الرسول صلى الله عليه وسلم أنها صلت 4 ركعات قبل ما يخرج الإمام كان فهموا من هنا أن ديك الركعات اللي كيصليو ما عندها علاقة مع صلاة الجمعة. ما نقولوش السنة ديال صلاة الجمعة لأنها كتصلاتهم هنايا قبل ما يخرج الإمام. وكان فهموا من هنا أن الإمام كيخرج عاد كيدير المؤذن الأذان. نفهموا من هنا أن الصلوات آخرين أن الأذان المؤذن ديك ملي كتدخل الساعة كيأذن، لكن يوم الجمعة لا. فيقاش كيأذن المؤذن؟ يأذن فيقاش كيخرج الإمام. وعرفنا أن الجمعة يمكن أذنوا لها قبل الزواج، قبل الزوال يعني قبل الوقت، ونأذنوا من بعد الوقت ديالها. عندها الوقت قبل وعندها الوقت الزوال وعندها الوقت بعد. فهنا يمني كناخذ هذا الحديث كيقول بانه صلت 4 ركعات قبل ما يخرج الامام، كنفهموا ان هنايا صلت 4 ركعات قبل ما يدخل الوقت نتاع الصلاه نتاع الجمعه. عرفنا ان الرسول صلى الله عليه وسلم كان عنده اذان واحد يوم الجمعه، ماشي بحال القرابق دابا كيركعوا كيأذنوا 3 4 5، الا الاذان اللي هضرنا عليه، أذان تاع عثمان بن عفان اللي كان كيديرو قبل الوقت وكان كيديرو خارج يعني المسجد في السوق ولا في شي متاخر. اذا هنايا شفنا انه صلاة الجمعة ما عندها بو السنة القبلية يعني قبل، لكن يجوز الانسان يدير النوافل يتنفل ويصلي شحال ما بغى الركعات. استياسو مامولا لا كونكلوزيون دو تو سا ك il y a pas de rawatib, il y a pas de ratiba, il y a pas de prière surrogatoire pour la prière de vendredi avant. Mais on peut prier avant l'heure de la prière de vendredi, que à ce moment-là, on peut faire des prières surrogatoires et on les fait avant l'heure de la prière de vendredi. Maintenant, on va parler donc d'une prière surrogatoire après la prière de vendredi. Et là, il y a la sunna al-ba'diya, yani sunna بعد salat al-jumu'ah. An Abi Hurayrata radiyallahu anhu qala qala Rasulullah sallallahu alayhi wa sallam, idha salla ahadukum al-jumu'ah falyusalli ba'daha arba'an. Rawahu Muslim. Alors ici on a autre chose que Abi Huraira radiallahu anhu, il dit que le prophète sallallahu alayhi wa sallam a dit, si quelqu'un prie le jour de vendredi, quand il a fini la prière de vendredi, qu'il prie 4 rak'at après. فَلْيُصَلِّ بَعْدَهَا أَرْبَعًا. بَعْدَهَا, à ce moment-là on peut comprendre que la prière de vendredi, il a des prières surrogatoires après, mais il n'en a pas avant. فَلْيُصَلِّ بَعْدَهَا أَرْبَعًا, qu'il prie 4 rak'at après la prière de vendredi. Et de l'anaya, chufna anna, salat al-jumu'a, ma'andabu sunna al-qabliya. Kentan ful qabla l'adhan. Lakin anaya, sunna al-ba'diya. Anna mawjouda, ou l'hadith Abu Hurayra radiyallahu anhu, qui a dit, anna al-rasul sallallahu alayhi wa sallam, qal, idha salla, chez wahid fikum salla al-jumu'a, yisalli min ba'd salat al-jumu'a, ba'd al-rak'at. Anaya kan fahmu, أن صلاة الجمعة عندها السنة البعدية ولكن ما عندهاش السنة القبلية. حديث آخر, أنوث حديث عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم, إذا صليتم بعد الجمعة فصلوا أربعا. زاد عمرو في روايته قال ابن إدريس قال سهيل, فإن عجل به شيء فصلي ركعتين في المسجد وركعتين إذا رجعت. Dans ce hadith, un autre hadith, donc de ces 4 rak'at qu'on fait après la prière de vendredi, que le prophète sallallahu alayhi wa sallam, il dit, si vous priez le vendredi, priez 4 rak'at après la prière de vendredi. Dans une autre riwaya, a rajouté, si quelqu'un il est pressé de partir, qu'il prie 2 rak'at, là, donc dans la mosquée, et qu'il prie 2 rak'at quand il va rentrer chez lui. Qu'il prie 2 rak'at quand il rentre chez lui à la maison. Ici, on voit bien que les 4 rak'at, on peut le comprendre qu'on les prie à la maison, car on sait bien toutes les prières surrogatoires, on les prie à la maison. On peut comprendre dans ce hadith comme quoi on les prie à la mosquée, non. Ça peut aussi dire que quelqu'un il est pressé, c'est-à-dire qu'il ne rentrait pas à la maison, ou qu'il n'a pas le temps, ou qu'il veut rentrer à la maison parce qu'il a quelque chose, mais on peut comprendre, non, il ne va pas à la maison. Alors à ce moment-là, il peut prier d'orkat dans la mosquée, il prie les 2 rak'at quand il va rentrer à la maison. Voilà les surrogatoires concernant la prière de vendredi. Il n'y en a pas avant, mais on peut faire des prières surrogatoires. Il y en a après, ces 4 rak'at, on les prie à la maison, mais on peut les prier à la mosquée si on doit aller au commerce, etc. et tout ça. Mais c'est quand on est pressé, on n'a pas le temps, on peut prier deux rak'at et après on peut prier les deux rak'at. Et ça, c'est des prières surrogatoires après la prière de vendredi. Et de l'anaya, فهمنا أنه صلاة الجمعة ما عندها بالسنن القبلية لكن عندها السنة البعدية وهي أربعة ركعات وإما يصليها أربعة أو إذا كان ما عندوش الوقت إلى غير ذلك يصلي جوج ركعات في المسجد ثم يصلي جوج ركعات من بعد. غادي نضيفوا واحد الحديث باش نفهموا مزيان. On va rajouter un hadith pour qu'on puisse être bien clair sur ce point-là. Dans un hadith d'Abdullah ibn Mughaffal al-Mazani, قال رسول الله صلى الله عليه وسلم بين كل آذانين صلاة قالها ثلاثا قال في الثالثة لمن شاء. Donc dans ce hadith ici, le prophète صلى الله عليه وسلم dit entre les deux آذان, entre les deux appels à la prière, il y a une prière. Les deux adhan, c'est quoi? Les deux adhan ici, c'est l'appel à la prière à l'heure de la prière, quand l'heure est rentrée, et l'appel quand on va commencer la prière, qu'on appelle iqama. Alors, les deux choses, on les appelait adhan. C'est-à-dire l'iqama et l'adhan. Il dit le prophète sallallahu alayhi wa sallam, entre ces deux adhans, ces deux appels à la prière, l'appel adhan donc de l'heure que l'heure de la prière est rentrée, et l'appel de la prière qu'on appelle iqama, qu'on va commencer la prière. Donc entre ces deux appels, il y a toujours des surrogatoires, comme on fait avec Dor et l'Asr. Est-ce que le vendredi la même chose? Non. Ce hadith-là n'a rien à voir avec le vendredi. Pourtant, il est général. Parce qu'on sait bien que quand on fait l'adhan, le jour de vendredi, qu'est-ce qui se passe? C'est le khutba. On ne va pas prier, excepté le tahiyat al-masjid, si on rentre et on trouve l'imam sur le prône. Alors, on dit que ce hadith, qu'entre les deux adhan il y a une prière, c'est valable pour les autres prières, mais ce n'est pas valable pour la prière de vendredi. Car le vendredi, directement après la prière, on doit écouter le prône, ce n'est pas comme ils font certains pays, donc la Turquie ou quelque chose, directement à l'appel, la prière, commence à prier, c'est-à-dire avant le khutba. Et ça, c'est une bida, c'est une hérésie. Alors ici on va عفوا ان هنا عندنا واحد الحديث نتاع عبد الله بن مغفل المزني قال والحديث رواه مسلم كيقول الرسول صلى الله عليه وسلم بين كل اذانين صلاه قالها ثلاث مرات وفي الثالثه قال لمن شاء اللي بغى. هنا يا جوج الاذان كيقول الرسول بين جوج الاذان شنو ما هاد جوج الاذان؟ جوز الاذان هنايا وهي اذان اللي هي دخول وقت الصلاة، والاذان الثاني هو الاقامة يعني نبدأ الصلاة. الحديث هنايا عام قال بين جوز الاذان يعني بين الاذان وبين الاقامة كاين صلاة نوافل، لكن واش هذا كذلك في الجمعة؟ لا، هذا ماشي الجمعة، لأن يوم الجمعة بعد الأذان مباشرة كنسمعوا الخطبة، وعرفنا أن الخطبة خصنا نسمعوها ما نديروا حتى شي حاجة إلا تحية المسجد إلى جاء الإنسان وجبر الإيمان كيخطب خصو يدير تحية المسجد عاد يجلس، ولكن حنا جالسين في المسجد ودار الإمام المؤذن الأذان يوم الجمعة، واش نوضو نصليو جوج ركعات ولا لا؟ لأن غادي نسمعوا الخطبة. إذن هذا الحديث اللي كيقول فيه الرسول صلى الله عليه وسلم بين جوج الأذان كاين النافذة هذه الصلوات يعني الظهر الصباح الى غير ذلك، لكن بالنسبة للجمعة لا. هنا عندنا غادي ندخلوا في العدد اللي كتكون به صلاة الجمعة ماشي الجماعة، احنا كنهضروا الان باقي في صلاة هنايا كنهضروا على القضية نتاع العدد اللي كيكون به صلاة الجمعة. اون فاغلي سي دون كومبيان دو بيرسون دوا فوار بور كو لا بريير دو فوندرودي سوا اكسبتي او كو سوا اون بو لا بريير. C'est-à-dire combien de personnes il faut avoir donc la prière de vendredi pour qu'on puisse faire la prière de vendredi. Dans le hadith ici, عن الوليد بن أبي مالك قال دخل رجل المسجد فصلى فقال رسول الله صلى الله عليه وسلم ألا رجل يتصدق على هذا فيصلي معه؟ قال فقام رجل فصلى معه فقال رسول الله صلى الله عليه وسلم هذان جماعة. الحديث السي pour comprendre qu'est-ce que ça veut dire الجماعة le groupe et on connaît la prière de groupe صلاة الجماعة et صلاة الجمعة c'est la même chose جماعة جمعة groupe et groupe. D'abord, on doit comprendre qu'est-ce que ça veut dire la prière de groupe. Le groupe, il doit avoir combien de personnes? Combien de personnes doit avoir pour qu'on puisse considérer c'est un groupe? Jama'a. Dans ce hadith, de l'Walid ibn Abi Malik, قال, un homme est rentré pour prier, et le prophète sallallahu alayhi wa sallam dit, qui fait le monde sur ce frère-là? C'est-à-dire le monde, et lui, il est venu en retard, il n'a pas prié la prière de groupe, c'est-à-dire il n'aura pas les hasanat d'un groupe, il est tout seul. Et le prophète, il dit à quelqu'un qui a déjà prié, qu'il était avec lui, qu'il va faire le monde pour celui-là, c'est-à-dire qu'il va prier avec lui, comme ça il aura des hasanat de l'jama'a, le groupe. Et un homme s'est levé, il a prié avec cet homme qui est venu en retard. Et là, le prophète, sallallahu alayhi wa sallam, il dit, « Hadani jama'a ». Ici, le prophète sallallahu alayhi wa sallam, il est en train de nous expliquer quelque chose. Il nous dit, ces deux personnes, ils ont la, c'est-à-dire le nom de Jama'a. On les appelle aussi Jama'a. On a combien de personnes? Jama'a. Alors, on peut comprendre qu'une personne, on n'appelle pas Jama'a, mais deux personnes plus, on appelle Jama'a. On prend ce hadith comme quoi deux personnes c'est une jama'a. هنا يا فهد الحديث تاع الوليد بن ابي مالك قال دخل واحد الرجل وجمع الطلب الصلاه وبدا يصلي بوحده فقال الرسول صلى الله عليه وسلم شكون فيكم يتصدق على هذا الرجل؟ ما معنى يتصدق عليه؟ يعني كيصلي بوحده، وعرفنا ان الانسان كيصلي بوحده الاجر ماشي بحال اللي كيكونوا زوج ثلاثه، بشحال ما زادوا الناس الا والثواب كيكون اكثر. فهنا الرسول صلى الله عليه وسلم قال له شكون غيتصدق على هذا؟ يعني نوض يصلي معاه باش يكون عنده الاجر كثر. فناض واحد الرجل وصلى مع ذاك الرجل اللي جمع الطلب، فقال الرسول صلى الله عليه وسلم هاد جوج سماهم جماعه، هذان جماعه، هادو جماعه. علاش دار هذا الرسول صلى الله عليه وسلم؟ باش يفهمنا ان الجماعه حتى واخا يكونوا غير جوج مسميه جماعه. اذا هنا فهمنا ان جوج الناس سماهم الرسول صلى الله عليه وسلم جماعه. كذلك في الأجوبة الحديث كان حديث آخر اللي كيقول فيه عن عبيد الله بن زحر عن علي بن يزيد عن القاسم عن أبي أمامة عن النبي صلى الله عليه وسلم نحوه وقال هذه جماعة، يعني نفس الحديث. وعن جابر قال حديث جابر مضت السنة أن كل أربعين فما فوق جمعة وأضحى وفطر وضحى وأضحى وفطر رواه الدارقطني. Dans un autre hadith de Jabir, dans un hadith de Jabir, il dit que la sunna que 40 personnes c'est le Jumu'ah. Quand on a 40 personnes, on peut prier le Jumu'ah. C'est-à-dire, si on n'a pas 40 personnes, on ne peut pas prier la prière du Jumu'ah. On prie d'or. 40 personnes, c'est pour le Jumu'ah, pour la fête du sacrifice, et pour la fête, pour la prière, de rompre le jeûne, le ramadan. Mais ce hadith, il dit, Cheikh Al-Albani, rahimahullah, da'if jidden. C'est pour ça qu'on trouve que Shafi'iya, ils ont dit pour qu'on puisse prier la prière de vendredi, il doit y avoir 40 personnes. Al-Malikiya, ils ont dit 12. Ibn Taymiyyah, il a dit 3 personnes. Mais le hadith, il est da'if. Et on a le dalil que le prophète sallallahu alayhi wa sallam a dit 2, ça s'appelle Jama'a. إذن هنا عندنا حديث آخر تاع جابر رضي الله عنه قال مضت السنة أن كل 40 فما فوق جمعة وأضحى وفطر قال يعني إذا كانوا 40 الناس هذا الشيء اللي كان سمعوه في بعض المذاهب وبعض الأقوال إلى غير ذلك إذا كان 40 الناس نصلي الجمعة لكن إذا كان قل من 40 لا قالك هذه هي السنة وكنصليو الجمعة أو عيد الأضحى أو صلاة عيد الفطر لكن الشيخ الألباني رحمه الله يقول الحديث ضعيف جدا الحديث ضعيف جدا فلذلك نشوفوا أن الشافعية قالوا باش تكون صلاة الجمعة لابد يكون فيها 40 الناس أما المالكية قالوا 12 وابن تيمية قال 3 دونك الأجوبة النافعة On va lire un peu la parole de Cheikh Al-Albani, rahimahullah, dans son livre Al-Ajwiba al-Nafi'a, la quantité des gens qu'il doit avoir pour qu'on puisse prier la prière de vendredi. Il dit, Salat al-Jama'a qad sahhat bi wahidin ma'a al-imam, wa salat al-Jumu'a hiya salat min al-salawat, fa man ishtarata fiha ziyadah. على ما تنعقد به الجماعة فعليه الدليل ولا دليل والعجب من كثرة الأقوال في تقدير العدد حتى بلغت إلى 15 قولا ليس على شيء منها دليل يستدل به قط الشيخ الألباني رحمه الله لدينا للدليل كم كوا سأنهم أبغياء ذيك الإمام لأبغياء ذو الظهور والعصر ونقل جماعه il dit puisqu'on sait une personne avec l'imam il prie c'est-à-dire ils ont prié la prière de groupe jamaa quelqu'un va à la mosquée pour prier dehors il trouve l'imam ils sont à deux lui et l'imam est-ce que c'est la prière de jamaa oui est-ce que cette personne a prié la prière de jamaa oui et Cheikh Al-Albani il dit la prière de vendredi est l'équivalent des autres prières, la même chose. Il dit, celui qui doit faire une condition, comme quoi la prière de vendredi, non, que ne peut pas se faire s'il n'y a pas une certaine quantité pour le Jumu'ah, plus de 3 ou plus de 4 ou 40 ou 12, il dit, il n'y a pas de dérive. Il dit, on ne peut pas dire qu'il faut avoir autant. Nous, on a la prière de groupe, c'est deux personnes. Dans les autres prières, il dit c'est valable pour la prière de vendredi. Il dit celui qui va désigner une quantité de personnes pour qu'on puisse appeler le groupe le jour de vendredi qui ramène un dalil. Mais il dit il n'y aura jamais de dalil, il n'y a pas de preuve, il n'y a pas d'argument comme quoi que la prière de vendredi, il doit avoir plus que deux personnes. Anaya Cheikh Al-Albani rahimahullah, je n'ai qu'un qui a dit qu'il y a un insan qui a dit qu'il y a un imam. مثلا الظهر بجوج بهم واش نسميوها صلاة الجماعة نعم صلاة الجماعة الانسان مشى للمسجد مثلا كيوقع وشفنا انا واحد المرة كنت مسافر وصلنا لواحد المسجد الفجر مني دخلنا جبرنا واحد مع الامام بجوج بهم كيصليو فهنايا كيقول بانه اذا الانسان مشى للمسجد في الظهر مثلا ولا في الفجر ولا في العشاء وصلى هو الامام بوحدهم بجوج واش غادي نسميوها صلاة الجماعة؟ نعم. فكيقول الشيخ الألباني وكذلك صلاة الجمعة. صلاة الجمعة كذلك بحال الصلوات اخرين ما فيهاش العدد، العدد ان الجماعه كتساوي جوج الناس. قال اما اللي كيديروا الاشتراط خصو كذا قدا حتى قال بانه وصلوا حتى ل 15 قول في هذه القضيه، وقال لكن هذه الاقوال كل شيء ما عليها حتى شي دليل، وما تمشيش في دليل من الكتاب والسنه اللي بين ان صلاه الجمعه خص يكون عندها واحد العدد نتاع الناس باش يصليوا الجمعه. قال ما كاينش. الكونتينيو الشيخ الالباني سيكيلور ماتنو باخذ الكونتينيو الشيخ الالباني رحمه ولدي، والحق ان هذه الجمعة فريضة من فرائض الله سبحانه، وشعار من شعائر الاسلام، والصلاة من صلوات، فمن زعم انه يعتبر فيها ما لا يعتبر في غيرها من الصلوات لم يسمع منه ذلك الا بدليل. فاذا لم يكن في المكان الا رجلان قام احدهما يخطب واستمع له الاخر ثم قام فصليا فقد صليا صلاة الجمعة. دونك الكونتيني الشيخ الالباني رحمه الله يلدي الى فيغيتي كو لا بريير دو فوندرودي الي توبليغاتوار كوم لي زوتر بريير اي لا ميم شوز كوم لي زوتر بريير اي سيلوي كيل دي بو كيل افونس كوم كوا que la prière de vendredi doit avoir une certaine quantité là-dedans, et qui n'est pas comme les autres prières dans la quantité des gens, il dit faut pas les écouter. Sauf s'il ramène un dalil. Il dit alors, si dans un lieu, souligner ça, on va en parler inshallah, le makan. فإذا لم يكن في المكان, dans le lieu, sauf deux personnes, ils sont à deux, dans un lieu. Un a fait, ils ont fait l'adhan, un a fait le khutba et l'autre il a écouté. Après ils ont prié tous les deux, ils ont prié la prière de vendredi. Deux personnes, un fait le khutba, un il écoute, après il prie, ils ont prié la prière de vendredi. إذن هنا يا شيخ الألباني رحمه الله كيقول أن صلاة الجمعة هي فريضة وهي من شعائر الله عز وجل بحال الصلوات الآخرين. اللي كيقول بانه صلاة الجمعة ماشي بحال الصلوات اخرين وكيشترط فيه العدد الى غير ذلك، كيقول ما خصناش نسمعوا له، لا هو خصو يجيب الدليل، ماشي هكذا وصافي، ما عندك هو الدليل مش حال الناس الى غير ذلك، يبقى الامر وهو صلاة الجماعة بحال صلاة الجمعة في العدد الناس. فلذلك يقول لو انه كاينين جوج الناس في واحد الموطا وناض واحد ودار الخطبة وواحد كيسمع الخطبة ثم نادوا صلاوا جوج بهم، كيقولوا كيكونوا صلاوا صلاة الجمعة. المكان هنا كيهضر على المكان كما قال فإذا لم يكن في المكان إلا رجلان في المكان، هنا القول إلا في مكان كيقول والحاصل أن جميع الأمكنة صالحة لتأدية هذه الفريضة. انتبهوا مزيان. والحاصل أن جميع الأمكنة صالحة لتأدية هذه الفريضة إذا سكن فيها رجلان مسلمان كسائر الجماعات، بل لو قال قائل إن الأدلة دالة على صحة صلاة المنفرد شاملة لصلاة الجمعة لم يكن بعيدا عن الصواب. كنت نقول الشيخ الألباني يلدي لا كونكليزيون يلدي كو تو ليو إلي فالاب بور فير لا بريير دو الفريضة دونك لا بريير اوبليغاتوار. Il dit s'il y a deux personnes dans un lieu, des musulmans, et qu'ils ont prié tous les deux, il dit c'est la prière de l'jama'a. Il dit même on peut aller encore plus que la prière
d'une personne tout seul, qui avait personne qui priait avec lui, et qu'il a prié le Jumu'ah tout seul, c'est-à-dire tout seul, qu'il a voulu prier le Jumu'ah tout seul, il dit, on peut dire qu'il n'est pas loin de la vérité. Lam yakun ba'idan anis sawab. Il n'est pas loin de la vérité, même si quelqu'un dit, s'il a prié tout seul, il a prié le vendredi. هنايا الشيخ الألباني رحمه الله يقول أن كل مكان إذا كان فيه جزء الناس وأدوا فيها الفريضة أي كان جزء الناس في الحومة أو في مكان كتسمى الجماعة. وقال بل أنه إذا قال شي واحد أن الأدلة تدل أن الإنسان يوم الجمعة ولو صلى نوى أنه يصلي ركعتين فقط يوم الجمعة في شي مكان بنية الجمعة كيقول انه ما يكونش بعيد من الصواب وربما يكون عنده صواب يعني الاثنين هما جماعة وكيقول يمكن يكون حتى هذاك اللي صلى بوحده الجمعة تكون عنده الجمعة. On revient un peu en avant dans cette phrase là. Il dit والحاصل ان جميع الامكنة صالحة لتأدية هذه الفريضة. جميع الامكنة. Il dit الشيخ الالباني ومن هذه الأمكنة القرى والبوادي وتلاء والمصايف ومواطن النزهة. انتبهوا مزيان. Très important ça. Il dit quand je dis le lieu, il peut être à la campagne parce que les gens, les madahib là, il dit si la campagne, il y a que deux personnes, il peut pas faire le jama'a s'il y en a trois, c'est-à-dire que dans le village, il doit pas avoir plus que 40, 14 personnes, et la réalité. Ici, Cheikh Al-Albani, il dit non, que tout lieu peut être valable pour faire la prière de groupe ou la prière de vendredi. Il dit par ces lieux-là, comme par exemple, par la campagne, dans le comment on appelle ça, dans les parcs, la forêt, tout ça, والمصايف les lieux donc le masaïf les gens quand en été ils sortent pour faire les promenades et tout ça ومواطن النزهة hein, pour passer promenade dans les parcs et tout ça. Il dit ça c'est valable pour faire là aussi la prière donc de groupe ou de vendredi. وقد روى ابن أبي شيبة عن أبي هريرة أنهم كتبوا إلى عمر يسألونه عن الجمعة فكتب جمعوا حيثما كنتم وسنده صحيح. هنا يقول الشيخ الألباني رحمه الله أن المكان في أي مكان تكون في البادية وتكون في القرى وتكون في المدينة وتكون في الخلاء وتكون في الأماكن تاع الصيافة أو الأماكن تاع التنزه كيقول أنه يصلي تم الجمعة والجمعة. وكيقول ici dans le hadith qui a été rapporté par Abi Shayba an Abi Huraira. Abi Huraira, ils ont écrit à Omar ibn Khattab, on lui pose la question concernant la prière de vendredi, le Jumu'ah. Comment on va faire? Et Omar ibn Khattab leur a écrit jami'u haythuma kuntum. Faites le Jumu'ah là où vous êtes, n'importe où. Il dit Cheikh Al-Albani wa sanaduhu sahih. Ana ya Abi Huraira radiyallahu anhu kayqul kitabna Umar ibn Khattab radiyallahu anhu. Qulna kifash al-qadiya al-jum'ah? Qal Rasulullah Umar ibn Khattab qal lihum jam'u haythu ma kuntum, ay diru al-jama'a aw al-jum'ah fa in ma kuntum. Wa sanad sahih. Wa an Malik qal kana ashab Muhammad sallallahu alayhi wa sallam fi hadhihi al-miyah بين مكة والمدينة يجمعون. ici un autre hadith عن مالك. il dit il y avait les compagnons du prophète sallallahu alayhi wa sallam dans ces rivières entre مكة et المدينة يجمعون. ils font le groupe, ils font le jama'a. Par contre, la question d'une personne, عفوا, هنايا كيقول في الحديث نتاع مالك, لأن كنشوف الساعة, كتقرب ان شاء الله باذن الله.
كيقول هنايا عن مالك رضي الله عنه انه قال كان اصحاب محمد الصحابة رضوان الله عليهم كيكونوا في هذه الوديان المياه بين مكة والمدينة، كانوا كيجمعوا يعني كيديروا صلاة الجمعة وصلاة الجماعة. طيب في باقي التعليق على شيء كلام اخر، لكن نرجع عندهم بعد ان شاء الله القضية ان واحد واش يمكن يصلي الجمعة بوحده، لان الشيخ الالباني كيدير التعليق لهذوك اللي كيقولوا لم الانسان اذا صلى بوحده لم يكن بعيدا عن الصواب، كيدير في التعليق concernant la parole de ceux qui ont dit même peut-être que ceux qui ont prié qu'ils prient tout seul ils peuvent avoir la prière de vendredi. Il dit قلت فيه هذا نظر ظاهر يتبين لمن تنبه لقوله صلى الله عليه وسلم في جماعة في حديث طارق بن شهاب الذي تقدم في المسألة الأولى، وقد تنبه له المؤلف رحمه الله تعالى في كتابه الآخر الروضة، فقال بعد أن ذكر نحو كلام المذكور في الأعلى قال متعقبا عليه ولولا حديث طارق بن شهاب المذكور قريبا من تقييد الوجوب على كل مسلم بيكون في جماعة ومن عدم إقامتها صلى الله عليه وسلم في زمنه في غير جماعة لكان فعلها فرادى مجزئا كغيره من الصلوات. فهذا نص منها انها لا تجزئ فرادى لحديث طارق وما ذكر معه وهو الصواب الذي نقطع به، ولعل سبب عدم تنبيه المؤلف الى غير ذلك. C'est fait tout à fait un commentaire que la question que la personne peut prier tout seul avec l'attention de la jamaa, il dit non. Là, surtout avec les hadiths qu'on a ramené, les deux personnes صفي الجماعة. إذن أنا كيدير فقط التعقيب أن القول اللي كيقول الإنسان إذا صلى بوحده أنه يوم الجمعة ربما يكون احتادك يعني جيد يعني سالك، قال بأنه هذا لا، لأن في أدلة أن الجماعة كتكون من جوج الفوق وما كتكون شيء واحد، وصلاة الجمعة سمت الجمعة لأنك تصلى فيها الجماعة وماشي فرادة. إذن الواحد يصلي الظهور ما يصليش الجماعة او الجمعة، لكن اذا صلى مع جوج نعم يصلي الجمعة. طيب il y a encore un autre point mais je crois que je vais arrêter ici pour laisser un peu peut-être le temps pour la prière et tout ça et on parlera de reste inshallah parce que si je dois rentrer je risque de le couper avant. طيب نكتفي بهذا القدر ان شاء الله. سبحانك اللهم بحمدك، اشهد ان لا اله الا انت، استغفرك واتوب اليك. Alors comme d'habitude je ne sais pas ce qu'il faut faire maintenant, prendre encore peut-être un quart d'heure ou une demi-heure pour les questions ou 20 minutes, je ne sais pas, je laisse à vous de voir et on finira le reste dans les autres doros ان شاء الله. سبحانك اللهم بحمدك، اشهد ان لا اله الا انت، استغفرك واتوب اليك.